இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800833231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@subadventist.org.
உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8079992146 மற்றும் 9498607007.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
Thank you.
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதா நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வந்த் உலகளாவிய வானொலி ஒலிபரப்பில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு தேவ செய்திக்குள் நாம் கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக வந்திருக்கிறோம். எங்களோடு கூட நிற்பேசுங்க. விசேஷமா இந்த நாளிலும் கூட மன பாரத்தோடு கவலையோடு அமர்ந்திருக்கக்கூடிய சகோதரனையும் சகோதரியும் கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க. அவர்களோடு கூட கர்த்தர் நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு பிறரை பார்க்காதே, டோன்ட் லுக் அட் அதர்ஸ். அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பிறரை பார்த்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையை நாம் இழந்து கொண்டு இருக்கிறோம். பிறரை பார்த்து பார்த்து போராமைப்படுகின்றோம். பிறரை பார்த்து பார்த்து நம்மை நாமே ஏளனமாக நினைத்துக் கொள்கின்றோம். ஆகையால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் முன்னேறி செல்ல வேண்டுமென்றால், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உயர்ந்தமான ஒரு ஸ்தானத்திலே இருக்க வேண்டுமென்றால் பிறரை பார்ப்பதை நாம் தவிர்க்க வேண்டும். வேதமும் அதைத்தான் சொல்கின்றது. பிறரை பார்க்காதபடி நம்மை நாமே பார்க்க வேண்டும் என்று வேதம் சொல்லக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. நாம் வாசிக்கலாம் கலாத்தியர் 6:4. அவனவன் தன் தன் சுய கிரியையை சோதித்து பார்க்க கடவான், அப்பொழுது மற்றவனை பார்க்க போதல்ல தன்னையே பார்க்கும்போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். அவனவன் தன் தன் சுய கிரியையை சோதித்து பார்க்க கடவான். அதாவது பிறருடைய கிரியையை சோதிக்கும்படி கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. பிறர் என்ன செய்கிறார்கள் என்பதை நாம் பார்ப்பதற்காக கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. கர்த்தர் நம்மை நாமே சோதித்து பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார். அதாவது நம்முடைய கிரியைகளை நாம் சோதித்து பார்க்க வேண்டும். நாம் கர்த்தருக்காக என்ன செய்கிறோம் என்பதை சோதித்து பார்க்க வேண்டும். நாம் சரியாய் வாழ்கிறோமா, சரியாக இருக்கிறோமா என்பதை சோதித்து பார்க்க வேண்டும். பிறரை நாம் பார்க்க கூடாது. பிறர் என்ன செய்கிறார்கள் என்பதை பார்க்க கூடாது என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி என்றால் பிறரை பார்க்காவிட்டால் அவர்களை நாம் எப்படி திருத்த முடியும் என்று அநேகர்களுக்கு கேள்வி வரலாம். பிறரை பார்க்கலாம். எப்பொழுது பார்க்க வேண்டும் என்றால் வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியம் கலாத்தியர் 6:2, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். கிறிஸ்துவனுடைய பிரமாணம் என்றால் என்ன, அதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுடைய பிரமாணம் அன்பு. அன்பினால் உருவானதுதான் கிறிஸ்துவுடைய பிரமாணம் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, அதாவது பிறர் கஷ்டப்படுகின்றார்கள் என்றால் அவர்களுடைய கஷ்டத்தை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். பிறர் துன்பத்தில் இருக்கிறார்கள் என்றால் அவருடைய துன்பத்தில் உங்களால் பங்கு கொள்ள முடியாவிட்டாலும் அந்த துன்பத்திலிருந்து அவர்கள் வெளியே வருவதற்கான வழியை காண்பியுங்கள். ஒருவேளை அவர்கள் பாவம் செய்கிறார்கள் என்றால் அன்பின் ஆவியோடு அன்போடு அவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் என்றுதான் வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? ஒருவர் பாவம் செய்கிறார்களா, தவறுகள் செய்கிறார்களா, உடனே அதை யார் யாருக்கெல்லாம் சொல்ல வேண்டுமோ எல்லாருக்கும் சொல்லிவிடுகின்றோம். அவருடைய பெயரை எந்த அளவுக்கு நாம் கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கேவலப்படுத்துகின்றோம். இதனால் நமக்கு என்ன பலன்? ஒருவேளை அந்த கெட்ட பெயரை பெற்ற அவருடைய வாழ்க்கை என்னவாகும்? ஒருவேளை அவர் சத்தியத்தை விட்டு செல்லலாம், ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை விட்டு செல்லலாம், அல்லது ஒருவேளை அவர் இன்னும் அதிகமாக பாவம் செய்யவும் வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் நாம் அவரை அன்போடு கண்டிக்கும் பொழுது அல்லது அவருக்காக ஜெபிக்கும் பொழுது அங்கே அற்புதம் நடைபெறக்கூடியதை பார்க்கிறோம். ஆகையால் தான் நாம் பிறரை பார்க்க கூடாது என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். நம்மை நாமே பார்க்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லக்கூடியதை இங்கே நம்மால் பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியம் 5:5, கலாத்தியர் 6:5, அவனவன் தன் தன் பாரத்தை சுமப்பானே. மேலும் திருவசனத்தினால் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவான். இங்கே நாம் வாசிக்கும் பொழுது நீங்கள் திருவசனத்தை கொண்டு உபதேசிக்கிறீர்கள், சத்தியத்தை சொல்கிறீர்கள், பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறீர்கள். அப்படி என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் நன்மை செய்கிறதிலும் நீங்கள் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். அவன் ஏன் திருடுகின்றான்? ஒருவேளை அவனிடம் பணம் இல்லாமல் இருந்திருக்கலாம், அல்லது வேலை இல்லாமல் இருந்திருக்கலாம். அப்படி என்றால் அதற்கான ஒரு காரியத்தை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அவனுக்கு ஒரு வேலை பார்த்து கொடுக்கலாம், அல்லது வேலை எங்கு இருக்கிறதோ தெரிந்த நபரிடம் நீங்கள் அவனை அனுப்பலாம். ஆகையால் இப்படி செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கிறது, அதே நேரத்தில் அந்த மனிதருடைய வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கிறது என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, ஆனால் நாம் என்ன செய்கிறோம் என்றால், அநேக நேரங்களில் பிறரை பார்க்கக்கூடியவர்களாக பிறர் என்ன செய்கிறார்கள், பிறர் என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை குறித்து யோசிக்கிறதிலே நாம் இருக்கிறோம் என்று பார்க்கிறோம். வேதம் சொல்லக்கூடிய ஒரு வசனம் 9 வசனம் கலாத்தியர் 6:9, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். நாம் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகக்கூடாது என்று இங்கே வேதம் சொல்லக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. சரி, என்னால் இப்படி இருக்க முடியவில்லை, நான் பிறரை பார்த்துதான் இருப்பேன், பிறரை பார்த்து அவன் என்ன செய்கிறான் என்பதை நான் செய்து கொண்டுதான் இருப்பேன் என்று நீங்கள் கேட்கிறீர்களா? ஒருவேளை நீங்கள் அப்படி கேட்கிறீர்கள் என்றால், இந்த 3 காரியங்களுடைய வாழ்க்கையிலே நடைபெறுகிறதா என்று நீங்கள் உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள். பிறரை பார்க்கக்கூடியவனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய 3 காரியங்கள் என்ன என்று பார்க்கும் பொழுது, முதல் காரியம், தானும் வளரமாட்டான் பிறரையும் வளர விடமாட்டான். தானும் வளரமாட்டார்கள் பிறரையும் வளர விடமாட்டார்கள். நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்களே, பிறரை பார்க்கக்கூடியவர்கள் என்ன செய்வார்கள்? அவன் என்ன செய்கிறான், அவன் எங்கு போகிறான், அவன் என்ன பாவம் செய்கிறான், அவன் என்ன தவறு செய்கிறான், அவன் திருச்சபைக்கு வருகிறானா, அவன் திருச்சபைக்கு வரவில்லையா, அவன் தசம்பாகம் வைத்தானா, தசம்பாகம் வைக்கவில்லையா, அவன் என்ன உடையை அணிந்து கொண்டிருக்கிறான், அவன் என்ன பாடல்களை பாடுகின்றான், அவனுடைய கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று பிறரை பார்க்க என்ன நடக்கின்றது என்று பார்க்கும் பொழுது, பிறரை ஒப்பிடும் பொழுது அந்த மனிதன் அவனையும் வளர்ச்சி அடைய விடுவதில்லை, தானும் வளராமல் இருக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். இன்னும் புரிய விதமாக நாம் சொல்ல வேண்டுமென்றால், தானும் வளர மாட்டார்கள் பிறரையும் வளர விடமாட்டார்கள். அவன் எப்படி இதை சாதிக்கலாம்? ஒருவேளை அவன் நல்ல ரீதியாக முன்னேறி கொண்டிருக்கிறான், நல்ல கார் இருக்கிறது, நல்ல வாகனம் இருக்கிறது, நல்ல பணம் இருக்கிறது என்றால், அவனை ஒப்பிட்டு அவனிடம் எல்லாம் இருக்கிறதே, என்னிடம் ஒன்றும் இல்லையே, அவன் எப்படி அவ்வளவு சம்பாதித்தான், என்னிடம் ஒரு பணமும் இல்லையே என்று அவனை ஒப்பிட்டு என்ன நடக்கின்றது என்று பார்க்கும் பொழுது, 1, அவனுடைய வீழ்ச்சியை நாம் எதிர்பார்த்து காத்திருப்போம், அவனுடைய உயர்விலிருந்து அவனை கீழே தள்ள வேண்டும் என்று நினைப்போம், அல்லது அவனை நினைத்து நாமும் வளர்ச்சி அடையாமல் இருப்போம். நீங்கள் இந்த கூட்டத்தில் இருக்கிறீர்களா, அல்லது இந்த காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறீர்களா? நீங்கள் இன்னமும் பிறரை ஒப்பிட்டு சொல்லி 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 அவர்கள் வளர்ந்து கொண்டே போவார்கள், ஆனால் நீங்கள் வளர்ச்சி அடையாமல் இருக்கிறீர்களா? அல்லது அவருடைய வளர்ச்சியை கெடுக்க வேண்டும் என்று தவறான காரியங்களில் நீங்கள் ஈடுபடுகின்றீர்களா? பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு காரியம், என் மகனே, என் மகளே, உனக்கான ஒரு நோக்கத்தை நான் வைத்திருக்கிறேன், நீ பிறரை பார்த்து அதை நீ கெடுத்து கொள்ளாதே என்று ஆண்டவர் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். சவுல் ராஜாவுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த முதல் ராஜா என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. முதல் ராஜாவாக சவுல் இருந்த பொழுது கூட அவன் கர்த்தரை விட்டு வழிவிலகி சென்றான் என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, அப்படி என்றால் நாம் பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம்? பாவம் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் பாவம் அதிகமாக இருக்கிறது. நம்மால் அந்த பாவத்திலிருந்து வெளியே வர முடியவில்லை. பிறரை நாம் ஒப்பிட்டு பிறர் என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி சொல்லி சொல்லியே நாம் வளர்ச்சியடாமல் இன்னமும் நின்று கொண்டே இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று பார்க்கிறோம். நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தில் இருக்கிறீர்களா என்றால், சற்று உங்களே நீங்களே சிந்தித்து பார்த்து அந்த வழியை விட்டு வெளியே வர வேண்டியது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, 2 கொரிந்தியர் 10:12 இவனமாக சொல்கின்றது, ஆகிலும் தங்களை தாங்களே மெச்சிக்கொள்கிற சிலருக்கு நாங்கள் எங்களை சரியாகவும் ஒப்பிடவும் துணிய மாட்டோம். தங்களை கொண்டு தங்களை அளந்து கொண்டு தங்களுக்கே தங்களை ஒப்பிட்டுக் கொள்கிற அவர்கள் புத்திமான்கள் அல்ல. இங்கே நாம் பார்க்கும் பொழுது என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம். இங்கே வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியம், தங்களுக்கு தாங்களே மெச்சிக்கொள்கிற சிலருக்கு நாங்கள் எங்களை சரியாக்கவும் ஒப்பிடவும் துணிய மாட்டோம். இங்கே நாம் பார்க்கும் பொழுது தேவனுடைய சீடர்கள், ஊழியர்கள் சொல்லக்கூடிய ஒரு காரியம், தங்களை தாங்களே பார்த்து பிறருக்கு முன்பாக தங்களை மேன்மை பாராட்டக்கூடிய அவர்களுக்கு மத்தியில் நாங்கள் அவர்களோடு எங்களை ஒப்பிட்டு கொள்ள மாட்டோம். அதாவது நாங்கள் அவரை பார்த்து எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று நாங்கள் ஒப்பிட மாட்டோம் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி என்றால் நாம் பிறரை பார்த்து ஒப்பிடக்கூடாது, அதே நேரத்தில் தங்களுக்கு தாங்களே ஒப்பிட்டுக் கொள்கிற அவர்கள் புத்திமான்கள் அல்ல. நம்மை நாமே ஒப்பிட்டு பார்க்க வேண்டும், நல்ல காரியத்தில் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். ஆனால் எப்படிப்பட்ட காரியத்தில் நாம் ஒப்பிடுகின்றோம்? அவனை பார்க்கலாம் நான் பலசாலி, அவனை காட்டிலும் நான் தாழ்ந்துள்ளவன், அவனை காட்டிலும் நான் திருச்சபையில் தசம்பாகம் அதிகமாக வைக்கிறேன் என்று நம்மை நாமே ஒப்பிட்டுக் கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பாவ சுபாவங்கள் அதிகமாக வரக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது பிரியமானவர்களே. ஆகையால் தான் நாம் பிறரை ஒப்பிட்டு கூடாது, ஒப்பிட்டு சொல்லக்கூடாது என்று சொல்லப்பட்டு இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இரண்டாவது காரியம், இந்த பழக்க வழக்கத்தை உடையவர்கள், பிறரை பார்க்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது, அவர்களால் சபைக்கும் சமுதாயத்துக்கும் குடும்பத்திற்கும் ஒரு பெரிய இடையூறலாய் இருக்கிறார்கள். அவர்கள் யார் யாருக்கெல்லாம் இடையூறுகளாய் இருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது, முதலில் அவர்கள் சபைக்கு ஒரு பெரிய தலைவலியாக இருக்கிறார்கள். பிறரை ஒப்பிட்டு சொல்லும் பொழுது, பிறரை ஒப்பிட்டு சொல்லும் பொழுது அவன் பாவி பாவி என்று சொல்லப்படும் பொழுது என்ன நடக்கிறது என்று பார்க்கும் பொழுது, சபையிலே சலசலப்புகள் உண்டாகுகின்றது, சபையிலே பாவங்கள் உண்டாகுகின்றது, சபையிலே சண்டைகள் உண்டாகுகின்றது. அப்படி என்றால் அவரை திருத்தக்கூடாதா? அதற்கு ஒரு வழிமுறைகள் இருக்கிறது. வேதம் சொல்கின்றது, முதலில் நீ அவனோடு கூட பேசிப்பாரு, அவன் செய்த பாவத்தை சொல்லிப்பாரு, அவன் மனமாறவில்லையா, பிறகு இரண்டு மூப்பர்களை அழைத்து போய் சொல் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அதுவும் இல்லையா, அதுக்கடுத்த படி இருக்கிறது. அதை விட்டு விட்டு சபையிலே, சபை ஒரு பொதுவான இடம், அனைவரும் வருவார்கள், நல்லவர்கள் இருப்பார்கள், பாவிகள் இருப்பார்கள், பரிசுத்தமானவர்கள் இருப்பார்கள், வேதத்தை உண்மையாய் கை கொள்ளக்கூடியவர்களும் இருப்பார்கள், சத்தியத்தை அறியாதவர்கள் கூட முதல் முறை சபைக்கு வந்திருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் சபையிலே சண்டை போடும் பொழுது, பிறரை ஒப்பிட்டு இவன் அப்படி செய்கிறான் இப்படி செய்கிறான் என்று வாதத்தில் ஈடுபடும் பொழுது, புதிதாய் வந்தவருடைய மனதில் என்ன தோன்றும், அல்லது சத்தியத்தை தேடி வந்தவருடைய மனதில் என்ன தோன்றும், அவர்கள் அந்த சபைக்கு இடையூறலாக இருக்கிறார்கள். அவர் சொல்கிறார், ஒருவனுடைய சபையை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன் என்று சொல்கிறார். நீங்கள் சபையை கெடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்களா? சபையை உடைக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்களா? சபையினுடைய வளர்ச்சிக்கு பாடுபடாதபடி சபையினுடைய வளர்ச்சியை அழிக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்களா? இப்படிப்பட்ட மூப்பர்கள், இப்படிப்பட்ட போதகர்கள், இப்படிப்பட்ட விசுவாசிகள் இன்று அளவும் சபையில் அநேகர்கள் இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இதனாலே சபைகள் வளர்ச்சி அடையாமல், சபைகள் தேவனுடைய ஊழியத்தை காணாமல், பரிசுத்தவனருடைய வரத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இரண்டாவது, அவர்களால் சமுதாயத்திற்கும் குடும்பத்திற்கும் ஒரு பெரிய இடையூறு இருக்கிறதை பார்க்கிறோம். அவர்கள் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கும் உண்மையா இருக்கிறது கிடையாது, தன்னுடைய குடும்பத்திற்கும் உண்மையா இருப்பது கிடையாது. குடும்பத்தில் உள்ளவர்களிடத்தில் உன்னிடம் அது இருக்கிறது, இது இருக்கிறது, அது இல்லை, இது இல்லை, உன்னை காட்டில் நான் பெரியவன் என்ற குடும்பத்திற்குள்ளே சண்டை வருகின்ற நிமித்தமாக குடும்பத்திற்கும் அவர்கள் பெரிய இடையூறலாக இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, நீங்கள் இன்று பிறரை ஒப்பிட்டு கொண்டு இருக்கிறீர்களா? நீங்களும் இந்த கூட்டத்தில் இருக்கிறீர்களா? சற்று உங்களை நீங்களே பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, தேவன் அதை விரும்பக்கூடியவர்களாக இல்லை. தேவன் நாம் அப்படி இருக்க வேண்டும் என்று ஒருபோதும் சொல்லவில்லை. தேவன் சொல்லிருக்கக்கூடிய வார்த்தை என்னவென்று பார்க்கும் பொழுது, ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமங்கள், இதுக்காகவே கிறிஸ்து உங்களை அழைத்திருக்கிறார். உங்களுடைய வேலையை நீங்கள் செய்யுங்கள், பிறருடைய வேலையை அவர்கள் செய்யட்டும், நீங்கள் பிறருடைய வேலையை செய்ய வேண்டும் என்று நினைக்க வேண்டாம் என்றுதான் கர்த்தர் இங்கே சொல்லி இருக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, ஆனால் நாம் என்ன செய்வோம்? பிறருடைய வேலையை தான் செய்வோம். பிறர் என்ன செய்கிறார்கள் என்பதை தான் நாம் பார்ப்போம். பிறர் எங்கே செல்கிறார்கள் என்பதுதான் நம்முடைய மூக்கை நாம் நுழைக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று பார்க்கிறோம். அதை தேவன் விரும்பக்கூடியவர் அல்ல, தேவனுக்கு அது பிரியமான காரியம் அல்ல என்பதை நீங்கள் முதலில் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் அதை விரும்பக்கூடிய தேவனாக இல்லை. பிறரை பார்க்க பார்க்க நாம் என்ன ஆகிறது என்று பார்க்கும் பொழுது, சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே பைத்தியமான ஒரு சூழ்நிலையில் கூட நாம் செல்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆகையால் நாம் பிறரை பார்க்காதபடி தேவனை பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 4:11-12 நாம் வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 4:11-12 புறம்போய் இருக்கிறவர்களை பற்றி யோக்கியமாய் நடந்து ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாதிருக்கும்படி நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே அமைதல் உள்ளவர்களாய் இருக்கும்படி நாடவும், உங்கள் சொந்த அலுவலகங்களை பார்க்கவும், உங்கள் சொந்த கைகளினால் வேலை செய்யவும் வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். இங்கே சொல்லக்கூடிய ஒரு காரியம், பவுல் அடிகளார் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது, உங்களுடைய சொந்த அலுவலகங்களை பார்க்கவும், உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்யவும் வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம், நீ பிறரை பார்க்க வேண்டாம், பிறரை குறித்து சிந்திக்க வேண்டாம், பிறர் எப்படி யோக்கியமாய் நடக்கிறார்களா அல்லது அந்நியமாய் நடக்கிறார்களா அவரிடம் ஏதாவது குறை இருக்கிறதா என்று பிறரை பார்க்க வேண்டாம். உன்னுடைய சொந்த வேலையை நீ பார். உன்னுடைய சொந்த கைகளினால் வேலை செய்து நீ சம்பாதித்து நீ சாப்பிடு, நீ மகிழ்ச்சியோடு இருப்பாய். பிறரை ஏன் நீ பார்க்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை இங்கே பார்க்கிறோம். பிரியமானவர்கள், நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் பிறரை பார்க்கிறோமா? நம்மால் சபைக்கும் சமுதாயத்திற்கும் ஏன் நம்முடைய சொந்த குடும்பத்திற்கும் ஒரு பெரிய இடையூறலாக நாம் இருக்கிறோமா? அப்படி இருக்கிறோம் என்றால் இந்த கெட்ட குணத்தை நாம் விடுவோம். பிரியமானவர்களே, தேவன் அதை விரும்பக்கூடியவர்களாக இல்லை என்று பார்க்கிறோம். மூன்றாவது காரியம், பிறரை பார்க்கக்கூடிய வாழ்க்கையில இருக்கக்கூடிய மூன்றாவது காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது, பிறரை பார்த்து பார்த்து தன்னுடைய நோக்கத்தை அவர்கள் விட்டு விடுகிறார்கள். இது அனைவருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு காரியம்தான். பிறரை பார்த்து பார்த்து என்ன நடக்கிறது என்று பார்க்கும் பொழுது அவர்களுடைய நோக்கத்தை அவர்கள் மறந்து விட்டார்கள். அப்படி என்றால் தேவன் எதற்காக அவர்களை அழைத்தாரோ அந்த நோக்கத்தை அவர்கள் மறந்து போய் விட்டார்கள் என்று பார்க்கிறோம். இன்று நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் பிறரை பார்க்கிறோம் என்றால் இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கக்கூடியதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு ஊமையை நாம் இங்கே பார்க்கலாம். லூக்கா 18 அதிகாரத்திலே அவர் இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, என்ன என்று நாம் பார்க்கலாம். லூக்கா 18 அதிகாரத்திலே 9 வசனத்திலிருந்து, அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு ஊமையை சொன்னார். இங்கே பார்க்கும் பொழுது தாங்கள் நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின, அதாவது நான் நீதிமான் நீ நீதிமான் அல்ல, நான் பரிசுத்தவான் நீ பரிசுத்தவான் இல்ல அப்படின்னு சொல்லி தன்னை ஒப்பிட்டு பிறரோடு ஒப்பிட்டு தான் நீதிமான் நீ நீதிமான் இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் ஒரு கதையை சொல்கிறார். என்ன ஊமை, என்ன சம்பவம் என்று நாம் இங்கே பார்க்கலாம். இரண்டு மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். இங்கே நாம் பார்க்கும் பொழுது பரிசேயன் யார்? தேவனோடு கூட இருக்கிறவன், வேதத்தை வாசிக்கிறவன், அவன் சகலத்தையும் சரியாக கை கொள்ளக்கூடியவன் என்று பார்க்கிறோம். ஆனால் ஆயக்காரன் யார்? அவன் வரி வசூல் செய்யக்கூடியவன் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் அவன் ஒரு பாவியாக யூதர்கள் மத்தியிலே காணப்பட்டார்கள். யூதர்கள் அவனை ஒரு பாவியாக பார்த்தார்கள். அநியாயமாய் ஜனங்களிடத்தில் வரி வசூல் செய்பவன் என்று அவனை ஏளனமாக பார்த்தார்கள். ஆகையால் இந்த கதை இவ்வனமாக துவங்குகின்றது. இரண்டு மனிதர்கள் ஜபம் பண்ணும்படி எங்கே செல்கிறார்கள்? தேவாலயத்துக்கு செல்கிறார்கள். அதிலே ஒருவன் பரிசுத்தவான், அதாவது பரிசேயன், மற்றொருவன் பாவி, அதாவது ஆயக்காரன் என்று பார்க்கிறோம். இப்பொழுது என்ன நடந்தது, இவர்கள் என்ன ஜபித்தார்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது, தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அந்நியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இங்கே பரிசேயன் ஏறெடுக்கக்கூடிய ஜபத்தை நன்கு கவனித்து பாருங்கள். அவன் என்ன சொல்கின்றான் என்றால், நான் மற்றவர்களைப் போல அல்ல, நான் அந்நியாயக்காரனாய் இல்ல, நான் விபச்சாரக்காரனை போல இல்ல, ஆகிய மற்ற மனுஷரை போல நான் இல்லை என்று சொல்லிவிட்டு, தன்னுடனே அவன் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறான் என்று இங்கே சொல்லப்படவில்லை, தன்னுடனே ஜபிக்கக்கூடிய ஒரு ஆயக்காரனை போலவும் நான் இல்லை என்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். சில நேரங்களில் நம்முடைய ஜபம் இப்படி ஒப்பிட்டு நாம் ஜபிக்கிறோமா? தவறு. பிரியமானவர்களே, இங்கே நாம் பார்க்கும் பொழுது பரிசேயன் அவன் என்ன செய்கிறான் என்றால் ஆயக்காரனை ஒப்பிட்டு ஜபிக்கிறான். அது மாத்திரமல்ல, 12 வசனத்திலே, வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாதியத்திலெல்லாம் தசம்பாகம் செலுத்துகிறேன் என்று தனக்குள்ளே ஜபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்தில் நின்று, இங்கே நாம் பார்க்கும் பொழுது அவன் என்ன ஜபிக்கிறான் என்று பார்க்கும் பொழுது, நான் 2 தரம் உபவாசிக்கிறேன், வாரத்தில் நான் தசம்பாகம் வைக்கிறேன் என்று அவன் தன்னை குறித்து பெருமை பாராட்டினான். தன்னை குறித்து அந்த ஆயக்காரனை போல நான் இல்லை என்று சொன்னான். ஆனால் அந்த ஆயக்காரன் எப்படி ஜபித்தான்? தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து துணியாமல் தன் மார்பில் அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகி என்மேல் கிருபியாய் இருந்து என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் வீட்டுக்கு சென்றான். ஆம் பிரியமானவர்களே, நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தர் இவனுடைய ஜபத்தையே கேட்டார். நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் பிறரை பார்த்து பார்த்து தன்னுடைய நோக்கத்தை மறந்து போய்விடுகின்றோம். இந்த பர்சனுடைய வேலை பிறரை மாற்ற வேண்டும். பர்சனுடைய வேலை சத்தியத்தை சரியாய் சொல்லிக் கொடுக்க வேண்டும். சத்தியத்தை சரியாய் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவன் குற்றம் சுமத்துகின்றான், குற்றம் சாட்டுகின்றான், ஒப்பிட்டு பேசுகிறான். இன்று நாமும் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் அப்படி வாழ்வோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையின் வளர்ச்சி அடைய முடியாது. ஆகையால் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கென்று ஒப்புக் கொடுப்போம். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த செய்தியை கேட்ட அனைவரும் ஆசீர்வதியை பரிசுத்தமாய் வாழ்க்கிறபடி செய்யும். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிற எங்கள் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஏதாவது சந்தேகம் இருந்தால் தயவாக என்னுடன் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய தொலைபேசி எண் 8073992146. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
என்ன நேயர்களே, இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-333-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.
நீங்கள்